வணக்கம் மாணவர்களே, ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் நான் மகாமணி திபாகரன், பகபுத்தலை இளமூன்று தமிழ் வித்தியாலயத்தின் ஆசிரியர். ஆம் பிள்ளைகளே, நாம் இன்று கணித பாடத்தின் நிறைகளை அளத்தல் எனும் பாடலகுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த பாடலகை நாங்கள் இன்று கலந்துரையாட உள்ளோம் மாணவர்களே. அந்த வகையிலே பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நான் ஒரு சிறிய கதை ஒன்றை உங்களுக்கு சொல்லிவிட்டு எங்களுடைய பாடத்தை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன். என்ன மாணவர்களே, கதை கேட்பதற்கு உங்கள் எல்லோருக்கும் விருப்பம் தானே? அப்படியானால் கதையை கூறவா? ஆம், இந்த கதையை கவனமாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. ஒரு ஊரிலே தந்தை ஒருவரும் மகன் ஒருவரும் இருந்தார்கள். ஒரு நாள் இந்த தந்தையும் மகனும் வாழும்போது இந்த மகன் அதிகமாக கோவப்பட்டு கொண்டே இருப்பார். எந்த நேரம் பார்த்தாலும் யாருடனாவது சண்டையிடுவது, வார்த்தை பிரயோகங்களை பாய்ப்பது, காரசாரமாகவே எந்த நேரமும் இருப்பார். பொருட்களை உடைப்பது, ஏனைய மாணவர்களை அடிப்பது, இப்படி அடிக்கடி குழப்பாடுகள் செய்து கொண்டே இருந்தார் மாணவர்களே. இதனால் தந்தைக்கு எந்நேரமும் ஒரே கரைச்சலாகவே இருந்தது. ஒரு நாள் தந்தை மகனை கூப்பிட்டு, அன்பான மகனே, இவ்வாறு சண்டையிடுவதனால் உன்னிடம் உள்ள நண்பர்கள் அனைவரும் உன்னை பகைத்துக் கொள்வார்கள், உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். அத்துடன் ஏனையவர்களை காயப்படுத்துவது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்லை மாணவனே என்று தன் மகனை பார்த்து அந்த தந்தை கூறினார். ஆனாலும் இந்த மகன் தந்தையின் கருத்தை கேட்டபாடில்லை. ஒரு நாள் தந்தை என்ன செய்வதென்று யோசித்து தன் மகனை அழைத்து, மகனே, இனி உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நான் ஒரு வேலை சொல்கின்றேன், நீ அதை செய்ய வேண்டும் என்று தந்தை கூறினார். அதை கேட்ட மாணவன், சரி அப்பா, செய்கிறேன், சொல்லுங்கள் என்றார். அதாவது ஒரு பெட்டி நிறைய ஆணிகளும் ஒரு சுத்தியலும் கொடுத்து வெளியில் இருக்கும் பெரிய ஒரு மரத்தை காட்டி, உனக்கு கோபம் வரும் போதெல்லாம் இந்த மரத்தில் இதில் உள்ள ஆணிகளை அடிக்க வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்ட மகன் சரியப்பா என்று சொன்னான். அதாவது நீ ஒவ்வொரு நாளும் உனக்கு கோபம் வரும்போது இந்த ஆணிகளை அந்த மரத்தில் அடி என்று, உனக்கு ஆணிகளை அடிக்கின்ற அந்த எண்ணிக்கை குறைவாக வருகிறதோ அன்றுதான் உன்னுடைய கோபங்கள் எல்லாம் தீரும் என்று சொன்னார். மகனும் அவ்வாறே கேட்டுக்கொண்டு கோபம் வரும்போதெல்லாம் ஆணிகளை எடுத்து அந்த மரத்திலே அடித்துக் கொண்டே இருந்தான். இவ்வாறு அடித்துக் கொண்டிருக்கும் போது முதல் நாள் 50 ஆணிகள், அடுத்து 45, அடுத்து 40, அப்படி என்று அவனுடைய ஆணிகளை அந்த மரத்தில் அடிக்கும் எண்ணிக்கை குறைந்து கொண்டே சென்றது. ஒரு நாள் தனக்கு கோபம் வந்தபோது அந்த மாணவனால் ஆணிகளை அடிக்க முடியவில்லை. காரணம், அவனுக்கு அது விருப்பமில்லாததாகவும் தன்னுடைய கோபம் குறைந்து கொண்டே சென்றது. அவ்வாறான சூழ்நிலையில் தன் தந்தையிடம் போய் அந்த மகன் சொல்கின்றான், தந்தையே, என்னால் ஆணிகளை அடிக்க முடியவில்லை, எனக்கு இப்பொழுது கோபம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட தந்தை, சரி மகனே, இப்பொழுதுதான் உன்னுடைய கோபங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கின்றது, நீ நல்ல பிள்ளையாக மாறிவிட்டாய், இப்பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று அந்த தந்தை சொன்னார். சொல்லிவிட்டு, மகனே, நீ சென்று அந்த மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணிகள் அனைற்றையும் கலட்டிவிடு மகனே என்று சொன்னார். சரி என்று மகனும் வெளியே சென்று ஏற்கனவே மரத்தில் அடிக்கப்பட்ட அந்த ஆணிகளை ஒவ்வொன்றாக கலட்டினான். அனைத்தையும் கலட்டிய பின் தந்தை மகனை பார்த்து கூறினார், மகனே, நீ உன் கோபம் வரும்போது நீ செய்த செயல்களை கொஞ்சம் எண்ணிப்பார். அதாவது தவறான வார்த்தை பிரயோகங்கள், சில பொருட்களை உடைத்தால், அடுத்தவருடைய மனதை நோக்கடித்தாய், அதுபோலதான் இந்த மரத்தை கொஞ்சம் கவனிப்பார். நீ பிடுங்கிய ஆணிகள் பிடுங்கி விட்டப்பட்டுள்ளன, ஆனால் அந்த ஆணி அடிக்கப்பட்ட அந்த காயங்கள் இன்னும் இந்த மரத்திலே இருக்கின்றதல்லவா, அதுபோலதான் நீ கோபப்படும் போது நீ சொல்கின்ற வார்த்தைகள், செய்கின்ற செயல்கள் அனைத்துமே அடுத்தவர் மனதை காயப்படுத்துவதாக இருக்கும் மகனே. ஆகவே இவ்வாறு நீ கோபப்படும் போது பேசிய வார்த்தைகள் ஒரு காலமும் மறையாது. அந்த நேரத்தில் அவர்கள் மன்னித்து விட்டாலும் கூட அதனால் பட்ட காயம் வடுக்கலாக மனதிலே பதிந்திருக்கும் மகனே. ஆகவே யாரையுமே கோபத்தில் ஏசுவது அல்லது துன்புறுத்துவது அல்லது முரண்பாடுகளில் ஈடுபடுவது மிகவும் தவறு மகனே என்று தன் மகனுக்கு அந்த அப்பா அறிவுரைகளை கூறினார். அதை கேட்ட பின்பு தான் மகனுக்கு தான் செய்த தவறு உணரப்பட்டது. அப்பொழுது அந்த மகன் மிகவும் கவலைப்பட்டான். என்னமானவர்களே, இதுபோலதான் நாமும் எங்களுடைய பாடசாலை காலங்களும் சரி, தற்போது நாங்கள் வீட்டில் இருக்கும் சூழ்நிலையிலும் சரி, எங்களுடைய மன அழுத்தங்கள் காரணமாக நாங்கள் அதிகமாக கோபப்படுவது அல்லது சண்டையிடுவது என்பது இயல்பாக நடக்கின்ற ஒன்றுதான். ஆனாலும் அது இயல்பாக நடந்தாலும் அதை மன்னிக்கப்பட்டாலும் அதனால் ஏற்பட்ட காயங்கள் அடுத்தவர்கள் மனதில் அல்லது எம்முடைய உறவினர்கள் மனதில் பதிந்திருக்கும் மாணவர்களே. ஆகவே நாங்கள் எக்காரணம் கொண்டும் கோபம் படுவது குறைத்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. அவ்வாறு குறைத்து கொண்டால் எதிர்காலத்தில் எங்களுக்கு ஏற்பட இருக்கும் பாரிய இழப்புகள் அல்லது பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து கொள்வதோடு நாங்களும் அதிகமான சொந்தங்களை சம்பாதித்த ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வாழக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. ஆகவே உங்களுக்கு கோபங்கள் ஏற்படும் போது அந்த கோபத்தை குறைத்துக் கொள்வதற்கு முடிந்தளவு முயற்சி செய்யுங்கள் மாணவர்களே. குறிப்பாக விளையாட்டுகளில் ஈடுபடுவது, பாடல் கேட்பது மற்றும் கதை புத்தகங்கள் வாசிப்பது போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடும் போது உங்களுடைய கோபங்கள் குறையக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. ஆகவே இந்த அறிவுரையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் பாடத்துக்குள் செல்வோமா? ஆம் மாணவர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அப்படியானால் பாடத்துக்குள் செல்வோம் என. ஆம் மாணவர்களே, இந்த பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த பாடத்தை கற்கக்கூடிய வகையிலே உங்களுடைய கற்றல் உபகரணங்களை எடுத்து வைத்துக் கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும். அந்த வகையிலே இந்த பாடத்தை கற்பதற்குரிய கற்றல் உபகரணங்களாக உங்களுடைய கணித புத்தகம், பென்சில், அலிரப்பர், பயிற்சி கொப்பி என்பவற்றை எடுத்து வைத்துக் கொள்கின்றீர்களா? என்ன மாணவர்களே, எடுத்துவிட்டீர்கள் தானே? அப்படியானால் உங்களுடைய கணித புத்தகத்தில் இன்றைய பாட அலகுடன் தொடர்பட்ட பாடத்தை எடுத்து வைத்துக் கொண்டால் மிகவும் இலகுன. ஆம், உங்களுடைய கணித புத்தகத்தில் 14 பாட அலகு 70 பக்கம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பார்ப்போம். என்ன மாணவர்களே, எடுத்து விட்டீர்களா? ஆம், 70 பக்கம் இருக்கின்றது. நிறைகளை அழைத்தல் முதலாவது பகுதி. ஆம் மாணவர்களே, எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் இப்பாடத்தை கற்க நாங்கள் இப்பொழுது ஆயத்தமாகிவிட்டோம். இப்பாடத்தை கற்பதன் மூலம் உங்களால் நிறையை அளப்பதற்கும் நிறை தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பொருள்களின் நிறைகளை அனுமானித்து கூறுவதற்கும் இயலுமானதாக இருக்க வேண்டும் பிள்ளைகளே. அத்துடன் எமது புலமை பரிசில் பரீட்சையில் நிறை அளத்தல் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் கேட்கப்படுகின்றன. எனவே இப்பாடத்தை கவனமாக செவிமெடுத்து குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அவ்வாறு குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டால் எங்களால் அதிகமான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் தானே? என்ன பிள்ளைகளே, கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். பிள்ளைகளே, நாங்கள் இன்று ஒரு கேள்வி ஒன்று உங்களிடம் நான் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். ஆம் மாணவர்களே, நீங்கள் எத்தனை பேர் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கியிருக்கின்றீர்கள்? ஆம், நீங்கள் எல்லோரும் பொருட்கள் வாங்கியிருப்பீர்கள் தானே? ஆம், நாம் கடையில் அதிகமான பொருட்களை கொள்வனவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் கொள்வனவு செய்யும் பொருட்களை அளக்கும் தராசினை கண்டிருக்கின்றீர்களா? ஆம் என்று நீங்கள் கூறுவது எனக்கு புரிகின்றது. அப்படியானால் அத்தராசி எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது? ஆம், பொருட்களின் நிறையை அளப்பதற்காக தராசு பயன்படுத்தப்படுவது அனைவருக்கும் தெரியும். ஆரம்ப காலத்தில் பிள்ளைகள் பொருட்களை அளப்பதற்கு தராசுகள், படிக்கட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. மாறாக கைப்பிடி அளவு சுண்டு, சாக்கு, ராத்தல், ஆளாக்கு என்பன பயன்படுத்தப்பட்டன. பிள்ளைகளே, இவ்வாறு பொருட்களை அளக்கும் உபகரணங்களை பயன்படுத்தும் போது பொருட்களின் நிறையை சரியாக அளந்து கொள்ள முடியவில்லை. அதனால் பொருத்தமாக அளக்கும் ஒரு உபகரணத்தை கண்டுபிடித்தனர். அதற்காக படிக்கற்களை கொண்டு அளக்கும் தராசு பயன்படுத்தப்பட்டது. இதில் படித்தொகுதிகளாக 25 கிராம், 50 கிராம், 100 கிராம், 200 கிராம், 500 கிராம், 1 கிலோகிராம், 2 கிலோகிராம், 5 கிலோகிராம், 10 கிலோகிராம் போன்ற படிக்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. பிள்ளைகளே, இதனை நாங்கள் தட்டு தராசில் அதிகமாக பயன்படுத்தி இருப்போம். இங்கு நிறையை அளப்பதற்காக பயன்படுத்தப்படும் அலகே கிராம் அல்லது கிலோகிராம் ஆகும். பிள்ளைகளே, இங்கு கிராமினை குறிக்கும் நியம குறியீடு ஆங்கில எழுத்தான, அதாவது சிறிய ஆங்கில எழுத்தான ஜி, அதாவது சிம்பிள் எழுத்து என்று சொல்லுவோமே, ஆங்கில சிம்பல் எழுத்து என்று, அதனை நாங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டும். அத்துடன் கிலோகிராமை குறிக்கும் குறியீடு கேஜி ஆகும். பிள்ளைகளே, இங்கும் நாம் ஒருபோதும் கெப்பிட்டல் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடாது. சிறிய ஆங்கில எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற சிம்பிள் எழுத்துக்களை தான் இங்கே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதன் பின்னர் இவ்வாறு கிராம்களை பயன்படுத்தி, அதாவது படிக்கட்களை பயன்படுத்தி நெருக்கின்ற முறையில் பல்வேறு குளறுபடிகளும் சிக்கல்களும் இருந்தது. அதாவது அதிகூடிய நிறைகளை கொண்ட பொருட்களை அளப்பதற்கு மேலே குறிப்பிடப்பட்ட தட்டு தராசு முறை படிக்கட்கள் சிரமத்தை ஏற்படக்கூடியதாக இருந்தது. பிள்ளைகள், அதனால் வெவ்வேறு தராசுகள் அறிமுகம் செய்யப்பட்டன. அந்த தராசுகளை நாங்கள் உங்களுடைய பாட புத்தகத்தில் 70 பக்கத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மேலே காட்டப்பட்டுள்ளது பாருங்கள். அதாவது நிறைகளை அளப்பதற்கு வெவ்வேறு தராசுகள் பயன்படுத்தப்படுகின்றன என்ற தலைப்பின் கீழே பாருங்கள், தராசுகள் காணப்படுகின்றன தானே. ஆம், முதலில் காணப்படுவது என்னது? தட்டு தராசு. தட்டு தராசு எங்கே பயன்படுத்தப்படுகின்றது என்று யோசிங்கள் பிள்ளைகளே. ஆம், இந்த தட்டு தராசு குறிப்பாக கடைகளில், அதாவது ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்ட கடைகளில் இந்த தராசு பயன்படுத்தப்படும். அதாவது எங்களுடைய பிரதேசங்களில் காணப்படும் சிறிய சிறிய கடைகளில் தற்போதும் இந்த தட்டு தராசுகள் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கின்றன. பிள்ளைகளே, அதாவது 2 தட்டுகள் இருக்கும், அதில் ஒரு தட்டில் படிக்கட்களும் 2வது தட்டில் பொருட்களும் வைத்து அந்த படிக்கட்களுக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய பொருட்களை அளக்கக்கூடிய வகையில் இந்த தட்டு தராசு அமைந்திருக்கும். பிள்ளைகளே, ஆம், அதனை தான் நாங்கள் தட்டு தராசு என்று சொல்லுவோம். அடுத்ததாக பாருங்கள், ஒரு தராசு இருக்கின்றது. ஆம், அதனை நாங்கள் விற்றராசு என்று நாங்கள் கூறுவோம். குறிப்பாக இந்த விற்றராசு எங்கே பயன்படுத்தப்படுகின்றது என்றால் தேயிலை தோட்டங்கள், அதாவது தேயிலை மலைகளில் தேயிலை பறித்த அந்த தேயிலைகளை நெருப்பதற்காக இந்த தராசு பயன்படுத்தப்படுகின்றது. பிள்ளைகள், குறிப்பாக அதாவது எங்களுடைய சிறுவர் இல்லங்களில், அதாவது நாங்கள் எங்களுடைய ஊர்களில் காணப்படும் சிறுவர் இல்லங்களிலும் இந்த தராசு சிறிய பிள்ளைகளை நெருப்பதற்காக அளப்பதற்காக இந்த தராசு பயன்படுத்தப்படுகின்றது. பிள்ளைகளே, அடுத்ததாக பாருங்கள், சமையலறை தராசு. இந்த சமையலறை தராசு மிகவும் சிறிய பொருட்களை அளப்பதற்கு இது பயன்படுத்தப்படுகின்றது. பிள்ளைகளே, குறிப்பாக கடுகு, வெந்தயம், மஞ்சள், மிளகாய்த்தூள் போன்ற பாரம் குறைந்த பொருட்களை அளப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகின்றது. இது குறிப்பாக சமையலறைகளில் இந்த தராசு காணப்படும். பிள்ளைகளே, அடுத்ததாக பாருங்கள், லத்ரினியல் தராசு. ஆம், இந்த தராசு அதிகமாக கடைகளில் இன்று நகர்ப்புறங்களில் காணப்படுகின்ற கடைகளில் இது காணப்படுகின்றது. பிள்ளைகளே, அதாவது பாரிய பொருட்களை குறிப்பாக அரிசி, மா மற்றும் ஏனைய மரக்கறிகள் என்பன அளப்பதற்கு இந்த தராசு பயன்படுத்தப்படுகின்றது. பிள்ளைகளே, அடுத்ததாக பாருங்கள், நிலத்தராசு. இதுவும் பொதுவாக அந்த மரக்கறி விற்பனை செய்யும், அதாவது அதிகமாக மரக்கறிகளை கொள்வனவு செய்யும் பாரிய கடைகளில் இந்த நிலத்தராசு பயன்படுத்தப்படுகின்றது. அத்துடன் எங்களுடைய மாணவர்களை அளப்பதற்காகவும் இப்பொழுது எங்களுடைய பாடசாலைக்கு இது போன்ற தராசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன பிள்ளைகளே. ஆகவே இவ்வாறான வகையிலேதான் இன்று நிறைகளை அளப்பதற்காக பல்வேறு தராசு முறைகள் காணப்படுகின்றன, வகை வகையான தராசுகள் காணப்படுகின்றன. மாணவர்களே, இந்த தராசுகளினுடைய பெயர்களை நீங்கள் பாடமாக்கி வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமானவர்களே. காரணம், எங்களுடைய புலமை பரிசில் பரீட்சையில் இவ்வாறான தராசுகள் வழங்கப்பட்டு அந்த தராசுகளின் பெயரை குறிப்பதற்காகவும் பல்வேறு கேள்விகள் வருகின்றன. ஆகவே அதனை நாங்கள் பாடமாக்கி வைத்துக் கொண்டால் இலகுதானே. இவ்வாறு காணப்படுகின்ற தராசுகளில் மிகவும் பிரபல்யமாக இன்று காணப்படுகின்ற தராசு லத்ரனியல் தராசு பிள்ளைகள். காரணம், ஏனைய தராசுகளை விட லத்ரனியல் தராசில் நிறையை வாசிப்பது இலகுவானது பிள்ளைகளே. அப்படியானால் தராசுகளை கொண்டு அளக்கும் பொருட்களை பார்ப்போமா? ஆம், அரிசி, சீனி, மா, பருப்பு, மிளகாய்த்தூள், மரக்கறிகள் என்பன நிறைகளை அளப்பதற்குத்தான் கொள்வனவு செய்வோம். அப்படியானால் இப்பொருட்களின் நிறையை அளப்பதற்குரிய அளவு முறைகளை பார்ப்போமா? ஆம் பிள்ளைகளே, அரிசி, மா, சீனி போன்ற பொருட்களை வாங்கும் போது நாங்கள் கிலோகிராமில் கொள்வனவு செய்கின்றோம். என்ன? கிலோகிராமுக்குரிய குறியீடு கேஜி, அதாவது சிறிய ஆங்கில எழுத்தான கேஜி. கிராம்களிலும் ஏனைய பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். உதாரணமாக மஞ்சள் தூள், முந்திரி, கடுகு, வெந்தயம், மிளகு, பட்டர் போன்ற பொருட்களை எமது தேவைக்கேற்ப கிராம்களிலும் வாங்குவோம் தானே? ஆம், அதனை நாங்கள் கிராம்களை குறிக்கும் அளவிலான கேஜி என்ற முறையில் அதாவது மன்னிக்க வேண்டும் பிள்ளைகளே, கிராம்களை குறிக்கும் அளவீடு ஜி, கிலோகிராம்களை குறிக்கும் அளவீடு கேஜி. இவ்வாறான முறைகளில் நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். இப்போது கேஜி ஜி, அதாவது கிலோகிராம் கிராம் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பினை பார்ப்போமா? ஆம், ஒரு கிலோகிராம் 1000 கிராம், அதாவது ஒரு கிலோகிராமில் 1000 கிராம்கள் உள்ளன பிள்ளைகளே. உதாரணமாக ஒரு கிலோகிராம் சமன் 1000 கிராம், அதாவது ஒரு கிலோகிராமுக்கு சமன் 1000 கிராம்கள் பிள்ளைகளே. அதே போல அரை கிலோ என்பது 500 கிராமுக்கு சமன் பிள்ளைகளே. 500 கிராம், அதாவது அரை கிலோ என்பது 500 கிராமுக்கு சமன் பிள்ளைகளே. அரை கிலோ என்று சொல்லும் போது நாங்கள் அதனை எவ்வாறு எழுதுவது என்றால் 2 × 1 என்று நாங்கள் எழுதுவோம். அதே போல காக்கிலோ, இதனை நாங்கள் 4 × 1 என்று குறிப்போம், அதாவது 1/4. 1/4 காணப்படுகின்ற காக்கிலோவை நாங்கள் 250 கிராமுக்கு சமன் என்று கூறுவோம். அதே போல 1/3, அதாவது 1/4 என்று நாங்கள் எழுதுவோம். 1/3, அதாவது 1/4 கிலோ கிராம் என்பதை நாங்கள் 750 கிராமுக்கு சமன் என்று நாங்கள் கூறுவோம் பிள்ளைகளே. ஒரு கிலோகிராமில் எத்தனை 500 கிராம்கள் உள்ளன என்பதை பார்ப்போமா? அதாவது ஒரு கிலோகிராமில் 1000 கிராம்கள் இருக்கின்றது என நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆகவே ஒரு கிலோகிராம் 1000 கிராம் எனின் அதில் 500 கிராம்கள் எத்தனை இருக்கின்றன? 2 உள்ளன. எனவே ஒரு கிலோகிராமில் 500 கிராம்கள் 2 உள்ளன பிள்ளைகளே. ஒரு கிலோகிராமில் எத்தனை 250 கிராம்கள் உள்ளது என்று பார்ப்போமா? ஆம் பிள்ளைகளே, ஒரு கிலோகிராமில் 1000 கிராம்கள் உள்ளது என்பது எமக்கு தெரியும். எனவே 1000 கிராமின் கீழ் 250 கிராமை பிரித்தால், அதாவது 1000 கிராமை 250 கிராமால் பிரித்தால் விடை 4. இதை பிரிக்கக்கூடிய, அதாவது வகுக்கக்கூடிய வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகளே. அதாவது 1000 கிராமை நாங்கள் எழுதுவோம், ஒரு கோடு இடப்பட்டு அந்த கோட்டின் கீழ் 250 என்று எழுதி மேலுள்ள ஒரு பூஜ்ஜியத்தையும், அதாவது கீழே ஒரு பூஜ்ஜியம், அதாவது 250 ஒரு பூஜ்ஜியம் இருக்கின்றபடியினால் அந்த பூஜ்ஜியத்தை நாங்கள் 1000 உள்ள ஒரு பூஜ்ஜியத்தையும் வெட்டி விடுவோம். வெட்டிவிட்டால் மேலே 100 காணப்படும், கீழே 25 காணப்படும். ஆகவே 100 எத்தனை 25 இருக்கின்றது? எங்களால் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும், 100 × 4 = 25 இருக்கின்றது என்று. ஆகவே ஒரு கிலோகிராமில் எத்தனை 250 கிராம்கள் இருக்கின்றன? 4. ஆகவே ஒரு கிலோகிராமில் 4 × 250 கிராம்கள் உள்ளன என்பது எங்களால் இலகுவாக வகுத்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. ஒரு கிலோகிராமில் எத்தனை 100 கிராம்கள் உள்ளது என்று பார்ப்போமா? ஆம், இங்கும் நாம் ஒரு கிலோகிராமில் எத்தனை கிராம்கள் உள்ளன என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு கிலோகிராமில் 1000 கிராம்கள் உள்ளன என்பது நாங்கள் ஏற்கனவே அறிந்து வைத்துக் கொண்டோம் தானே. எனவே 1000 கிராம்களின் கீழ் 100 கிராம் என்பதை எழுதி அதனை நாங்கள் பிரிக்க வேண்டும் அல்லது வகுக்க வேண்டும். அப்படியானால் கீழே 100 இருக்கின்றது, மேலே 1000 இருக்கின்றன. 1000 உள்ள, அதாவது கீழே நாங்கள் பிரிக்கக்கூடிய ஸ்தானமான இலக்கமான 100 இரண்டு பூஜ்யங்கள் இருக்கின்றன. ஆகவே மேலே அந்த 1000 உள்ள இந்த இரண்டு பூஜ்யங்களை வெட்டுங்கள் பார்ப்போம். வெட்டினால் 10. ஆம், 1000 கிராமில் 100 கிராம்கள் எத்தனை காணப்படுகின்றன? பிரித்து பாருங்கள். அதாவது 1000 நாங்கள் எழுதிவிட்டோம், 1000 கீழ் 100 கிராம் என்பதையும் எழுதிவிட்டோம். 1000 3 பூஜ்யங்கள் இருக்கின்றன, 100 2 பூஜ்யங்கள் இருக்கின்றன. ஆகவே இங்கே நாங்கள் பிரிக்க வேண்டிய இலக்கம், அதாவது 1000 100 பிரிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் 1000 உள்ள பூஜ்யங்கள் பிரிக்க வேண்டிய இலக்கமான 100 காணப்படும் பூஜ்யங்களை பார்த்து அதனை நீக்கிவிட்டால் விடையை எங்களுக்கு இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, உதாரணம் பாருங்கள். 1000 3 பூஜ்யம் இருக்கின்றன, அதே போல 100 2 பூஜ்யம் இருக்கின்றன. ஆகவே 100 உள்ள 2 பூஜ்யத்தையும் 1000 உள்ள 2 பூஜ்யத்தையும் நீக்கிவிட்டால் பாருங்கள், 10. அதாவது 1000 10 100 1 இருக்கின்றது. ஆகவே 10 1 பிரித்தால் எத்தனை? விடை 10. ஆகவே 1 கிலோகிராமில் 100 கிராம்கள் எத்தனை உள்ளன? 10 தான் இருக்கின்றது. என்ன மாணவர்களே, இலகுவாக எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தானே. இவ்வாறு வகுக்கும் முறையை நாங்கள் கற்றுக்கொண்டால் மிகவும் இலகுவாக பாரிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களே, மிகவும் இலகுவாகவும் குறைந்த நேரத்திலும் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களால் முடியுமானதாக இருக்கும். மாணவர்களே, அடுத்ததாக மாணவர்களே, 1 கிலோகிராமில் எத்தனை 500 கிராம்கள் உள்ளது என நாம் இங்கு பார்ப்போம். 1 கிலோகிராமை எத்தனை கிராம்கள் இருக்கின்றன பாருங்கள். 1 கிலோகிராமில் நாங்கள் ஏற்கனவே கற்றது போல 1000 கிராம்கள் இருக்கின்றன. ஆகவே அதே போல 1000 கிராம்களிலிருந்து நாங்கள் எத்தனை 500 கிராம்கள், அதாவது 1000 கிராமில் எத்தனை 500 கிராம்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் பிரித்தால் அல்லது வகுத்து பார்த்தால் எங்களால் இலகுவாக கண்டுகொள்ள முடியும். அதாவது 500 கிராமை நாங்கள் 1/2 கிலோ என்று சொல்லுவோம், 1000 கிராமை நாங்கள் 1 கிலோ என்று சொல்லுவோம். ஆகவே 1 கிலோவில் எத்தனை 1/2 கிலோக்கள் இருக்கின்றன பாருங்கள். 1 கிலோவுக்குரிய குறியீடு 1000 கிராம், அதே போல 1/2 கிலோ 500 கிராம். ஆகவே எழுதுங்கள் பார்ப்போம். 1000, அதை வகுப்பதற்குரிய அடையாளமான வகுத்தல் அடையாளத்தில் இடுங்கள். இட்டுவிட்டீர்களா? வகுத்தல் அடையாளத்தில் வெளியே பக்கம், அதாவது வகுக்க வேண்டிய பக்கம் 500 என்பதை இட்டு 500 நாங்கள் 1000 பிரிக்க போகின்றோம் அல்லது வகுக்க போகின்றோம். அப்படியானால் பாருங்கள், 500 எத்தனை பூஜ்யங்கள் இருக்கின்றன? 2 பூஜ்யங்கள் இருக்கு, அதாவது 500 2 பூஜ்யம் இருக்கின்றது தானே. அதே போல 1000 பாருங்கள், 1000 3 பூஜ்யங்கள் இருக்கின்றன, அதாவது 1000 இருக்கின்றது தானே. அப்படியான நாங்கள் பிரித்து பார்ப்போமா? அதாவது 500 உள்ள 2 பூஜ்யங்களை நீக்கிவிடுங்கள். நீக்கிவிட்டீர்களா மாணவர்களே? அதாவது வெட்டிவிட்டால் போதும், ஒரு கோடு போட்டால் போதும். ஓகே, 500 2 பூஜ்யங்கள் இருக்கின்றன, நீக்கிவிட்டோம். அந்த 2 பூஜ்யத்தை நீக்கிவிட்டோம். நாங்கள் வெளி இலக்கத்தில் 2 பூஜ்யங்களை நீக்கியது போலவே உள்ளே காணப்படுகின்ற 1000 என்ற அந்த இலக்கத்தில் உள்ள 2 பூஜ்யங்களை நீக்குங்கள் பார்ப்போம். வெளியே நாங்கள் நீக்கிய அதே அளவு தான் நாங்கள் உள்ளே உள்ள இலக்கத்திலும் நீக்க வேண்டும். அவ்வாறு நீக்கும் போதே அந்த பிரச்சனத்தை நாங்கள் சரியாக தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே பாருங்கள், வெளியில் உள்ள 500 2 பூஜ்யங்களை நாங்கள் நீக்கிவிட்டோம். அதே போல உள்ளே, அதாவது பிரிக்கக்கூடிய அந்த இலக்கத்தில் காணப்படுகின்ற 1000 என்ற இலக்கத்தில் 3 பூஜ்யங்கள் இருக்கின்றன. நாங்கள் வெளியே 2 பூஜ்யத்தை நீக்கியது போலவே உள்ளே 2 பூஜ்யங்களை நீக்குங்கள். நீக்கி விட்டோம். அப்படியானால் பாருங்கள், உள்ளே என்ன இலக்கம் இருக்கின்றது? 50. மன்னிக்க வேண்டுமானவர்களே, 10 என? ஆம், அதாவது 1000 இரண்டு பூஜ்யங்களை நாங்கள் நீக்கிவிட்டோம். அப்படியானால் அங்கே 10 மட்டும் இருக்கின்றது, 1 பூஜ்யம் மட்டும் இருக்கின்றது, வெளியே 5 மட்டும் இருக்கின்றது. இப்பொழுது எங்களால் இலகுவாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். 10ஐ 5ஆல் வகுங்கள் மாணவர்களை, பார்ப்போம். ஆம், 1 5 5 5 10 இதை நாங்கள் பெருக்கி பார்த்தோம் என பாருங்கள். 10ல் 5கள் எத்தனை இருக்கின்றன? 2. 1 5 5 5 10. அப்படியானால் 10ல் 2 5கள் இருக்கின்றன. ஆகவே 1000 கிராமில் 500 கிராம்கள் எத்தனை இருக்கின்றன? 2. எனவே 1 கிலோகிராமில் 500 கிராம்கள் 2 உள்ளன. என்ன மாணவர்களே, விளங்கிவிட்டதா? மேலும் 1 கிலோகிராமில் எத்தனை 50 கிராம்கள் உள்ளதென்றும் பார்ப்போமா? ஆம், 100 கிராமை. ஆம் மாணவர்களே, அந்த பிரசனத்தை நாங்கள் எங்களுடைய பாட அலகின் இறுதி பகுதியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். காரணம், எங்களுடைய நேரங்கள் கடந்து கொண்டிருக்கின்றபடினால் நாங்கள் பிரசனத்தை பார்த்துவிட்டு ஏனைய கணக்குகளை பார்ப்போம். காரணம், எங்களால் இந்த கணக்கை மிகவும் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தானே? ஆம் மாணவர்களே, இனி நாம் கிலோகிராம் கிராம் அளவுகளை உள்ளடக்கிய கூட்டல் பிரச்சனைகளை தீர்ப்போமா? பிள்ளைகளே, நான் பிரச்சினத்தை முன்வைக்கின்றேன். நன்கு செவிமடுங்கள். நன்கு செவிமடுத்து விட்டு நான் மீண்டும் ஒரு முறை கூறும்போது அதனை நாங்கள் எழுதி வைத்துக் கொண்டு அந்த பிரச்சினத்தை தீர்ப்போம். என்ன மாணவர்களே, விளங்குகின்றதானே? ஆம், அப்படியானால் நான் பிரச்சினத்தை கூறவா? வினா 1. ஒரு பையில் 20 கிலோகிராம் 500 கிராம் சீனி உள்ளது. அப்பையினுள் மேலும் 12 கிலோகிராம் 750 கிராம் சீனி இடப்பட்டது. இப்பொழுது அப்பையில் உள்ள சீனியின் மொத்த நிறை எவ்வளவு? என்ன மாணவர்களே, செவிமடுத்து விட்டீர்களா? நான் மீண்டும் கூறுகின்றேன், கவனமாக எழுதுங்கள். அதாவது நான் கூறுகின்றேன், நீங்கள் எழுதுங்கள் பார்ப்போம். ஒரு பையில் 20 கிலோகிராம் 500 கிராம், அதாவது 20 kg, ஆங்கில எழுத்து, சிறிய ஆங்கில எழுத்தான kg, அடுத்ததாக 500 g, அதாவது ஒரு பையில் 20 கிலோகிராம் 500 கிராம் சீனி உள்ளது. அப்பையினுள் மேலும் 12 கிலோகிராம் 750 கிராம் சீனி இடப்பட்டது. இப்பொழுது அப்பையில் உள்ள சீனியின் மொத்த நிறை எவ்வளவு? என்ன மாணவர்களே, எழுதிவிட்டீர்கள் தானே? இப்பொழுது நாங்கள் பிரச்சினத்தை தீர்க்கும் விதம் பற்றி கலந்துரையாடுவோமா? பிள்ளைகளே, நன்கு செவிமடுங்கள். முதலில் நான் ஏற்கனவே எங்களுடைய கடந்த கால வகுப்புகளிலே நான் கூறுகின்றேன், மொத்த நிறை என்று கேட்டால் நாங்கள் அதை கூட்டல் பிரச்சினத்துடன் தொடர்புபட்டதாக தீர்க்க வேண்டும். அதே போல அவ்வாறு தீர்க்கும் போதுதான் எங்களால் இந்த வினாவை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே மாணவர்களே, நீங்கள் எழுதி வைத்த அந்த வினாவை பாருங்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு வரியில் எழுதுங்கள் பார்ப்போம். பையில் இருந்த சீனியின் நிறை, எழுதுங்கள் பார்ப்போம். பையில் இருந்த சீனியின் நிறை எவ்வளவு? 20 கிலோகிராம், அதாவது 20 kg, அடுத்ததாக 500 g என்று ஒரு வரியில் எழுதிவிட்டீர்கள் தானே? அதாவது கூட்டுவதற்குரிய அந்த பிரச்சனத்தை கூட்டல் கணக்கு எழுதுவோமே, அது போல எழுதுங்கள். இரண்டாவது வரியில் எழுதுங்கள், மேலும் பையில் இடப்பட்ட சீனியின் நிறை. அதாவது முதல் வரியில் 20 கிலோகிராம் 500 கிராம் என்று எழுதியிருக்கின்றோம். அதே அளவுக்கு அடுத்த வரிசையில் அந்த இலக்கங்களுக்கு நேராக கீழே எழுத வேண்டும். 20 கிலோகிராம் என்பதற்கு கீழே எழுதுங்கள் 12 கிலோகிராம். 12 12 1 2, அடுத்ததாக kg என்று எழுதிவிட்டீர்கள் தானே? அடுத்ததாக எழுதுங்கள் மாணவர்களே, 750 கிராம். அதாவது பையில் இருந்த சீனியின் நிறை முதல் வரியில் எழுதியிருக்கின்றோம், 20 கிலோகிராம் 500 கிராம், மேலும் பையிலிடப்பட்ட சீனி நிறையை நாங்கள் இரண்டாவது வரியில் எழுதியிருக்கின்றோம். 12 கிலோகிராம் 750 கிராம். அதாவது இதனை நாங்கள் தீர்ப்பதற்கு மிகவும் இலகுவாக மேலே ஒரு வரியில் கேஜி என்றும் அடுத்ததாக ஜி என்றும் எழுதிவிட்டு அதற்கு நேராக கீழே எழுதினால் எங்களால் இலகுவாக இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது கூட்டுங்கள் பார்ப்போம். அடுத்த 3வது வரியில் கீழே எழுதிவிடுங்கள் மாணவர்களே. அதாவது எங்களுடைய பிரசின கணக்குகள் செய்யும் பொழுது நாங்கள் கட்டாயமாக அந்த பிரசினங்களுடைய அந்த அமைப்பை நாங்கள் வரி வரியாக எழுதி செய்தால்தான் இந்த கணக்கை விலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை எங்களுடைய புலமை பரிசிலும் புள்ளிகள் பெறக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் முதல்வர் எழுதியிருந்தோம், பையில் இருந்த சீனி நிறை 20 கிலோகிராம் 500 கிராம், மேலும் சிடப்பட்ட சீனி நிறை 12 கிலோகிராம் 750 கிராம். இப்பொழுது நாங்கள் கூட்டுவோம் மொத்த நிறை என்று கேட்டிருக்கின்றபடியினால் நாங்கள் அதனை கூட்டல் பிரசனத்துடன் தொடர்புபட்ட பிரசனமாக எண்ணி அதனை நாங்கள் கூட்ட வேண்டும். பாருங்கள், முதல் வரியில் கிராம்களில் காணப்படுகின்ற 500 கிராமில் இறுதியாக காணப்படுகின்ற பூஜ்ஜியத்தையும் கீழே 750 உள்ள பூஜ்ஜியத்தையும் கூட்ட வேண்டும். பூஜ்ஜியத்துடன் பூஜ்ஜியத்தை கூட்டினால் விடை 0. அதே போல அடுத்து 10களிடம் காணப்படுகின்ற இலக்கத்தை பாருங்கள், 0, மேலிலக்கத்தில் 0, கீழ் இலக்கத்தில் 5. ஆகவே 10 அதாவது 5 பூஜ்ஜியத்தை கூட்டினால் 5. அடுத்ததாக 100 இருக்கின்ற இலக்கத்தை பாருங்கள், மேல் வரியில் 5, கீழ் வரியில் 7. ஆகவே 5 கூட்டுகின்றோம். அதில் பெரிய பாருங்கள், 5 கூட்டுங்கள், 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஆம், 12 இடப்படுகின்றது. 12 நாங்கள் கூட்டல் பிரசனத்தில் சேர்க்கும் போது என்ன செய்ய வேண்டும், 2 என்பதை மட்டும் இங்கே இட்டு மிகுதியாக உள்ள ஒன்றை நாங்கள் இங்கே 1000 இருக்கின்ற கிலோகிராம் என்ற பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும். காரணம், மாணவர்களே, கிராம்களில் குறிப்பிடப்பட்ட இலக்கத்தை அடுத்ததாக நாங்கள் மிகுதியாக இருப்பவற்றை நாங்கள் கிலோகிராம் பகுதிக்கு கொண்டு செல்கின்றோம். ஆகவே கிலோகிராம் என்ற பகுதியில் முதல் வரியில் பாருங்கள், 20 என்று இருக்கின்றது தானே, 20 இருக்கின்ற பூஜ்ஜியத்துடன் 2 கூட்ட வேண்டும். ஏற்கனவே நாங்கள் அங்கே கிராம் என்ற பகுதியிலிருந்து 1 இங்கிட்டு கொண்டு வந்திருக்கின்றோம், 1 கிலோகிராம் பகுதியை கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே அந்த 1 இந்த 2 கூட்டினால் 3, அடுத்ததாக 2 1 கூட்டினால் 3. ஆகவே மொத்தமாக அங்கே காணப்பட்ட சீனியின் நிறை 33 கிலோகிராம் 250 கிராம். அதாவது அப்பையில் உள்ள மொத்த சீனியின் நிறை 33 கிலோகிராம் 250 கிராம் ஆகும். பிள்ளைகளே, என்ன மாணவர்களே, இப்பிரசனம் இலகுவாக விளங்கிவிட்டதுதானே? அதாவது ஒரு பையில் இருந்த சீனியின் நிறை 20 கிலோகிராம் 500 கிராம், அதே போல அந்த கிராமில் மேலதிகமாக 12 கிலோகிராம் 750 கிராம் சீனி இடப்படுகின்றது. ஆகவே மொத்தமாக இருக்கின்ற சீனி நிறை அங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதனை கூட்டல் பிரசினமாக, அதாவது மொத்த எண்ணிக்கை என்று நாங்கள் பிரசனங்கள் வருகின்ற போது அவற்றை நாங்கள் கூட்டலுடன் தொடர்பட்ட பிரசனமாக எண்ணி நாங்கள் தீர்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் அதனை இப்பொழுது இங்கே தீர்த்திருக்கின்றோம். அதாவது 20 கிலோகிராம் 500 கிராம், 12 கிலோகிராம் 750 கிராம் என்பதை நாங்கள் கூட்டல் பிரசனம் தீர்ப்பது போல எழுதி வைத்து விட்டோம். இதனை நாங்கள் இப்பொழுது கூட்டிவிட்டோம் என்ன. அப்படியானால் மொத்தமாக அப்பையில் உள்ள சீனி நிறை எவ்வளவு, 33 கிலோகிராம் 250 கிராம். என்ன மாணவர்களே, விளங்கிவிட்டது தானே? அடுத்ததாக மேலும் ஒரு வினாவை கூறுகின்றேன். இங்கே மாணவர்கள் கேட்டுவிட்டு எழுதுங்கள் பார்ப்போம். ஒரு மாம்பழத்தின் நிறை 1 கிலோகிராம் 450 கிராம் ஆகும். மற்றும் ஒரு மாம்பழத்தின் நிறை 1 கிலோகிராம் 600 கிராம் ஆகும். 2 மாம்பழங்களினும் மொத்த நிறை எவ்வளவு? என்ன மாணவர்களே, இப்பொழுது பழங்களும் கிலோ கணக்கில் தான் விற்கப்படுகின்றன. ஆகவே நாங்கள் அதனை மையப்படுத்தி இந்த வாக்கிய இந்த பிரசனத்தை நாங்கள் இங்கே அமைத்திருக்கின்றோம். நான் மீண்டும் கூறுகிறேன், ஒரு மாம்பழத்தின் நிறை 1 கிலோகிராம் 450 கிராம் ஆகும். மற்றும் ஒரு மாம்பழத்தின் நிறை 1 கிலோகிராம் 600 கிராம் ஆகும். 2 மாம்பழங்களினதும் மொத்த நிறை எவ்வளவு? மொத்த நிறை என்று சொல்லும் போது நாங்கள் இங்கே கூட்டல் பிரசனம் தொடர்பட்ட பிரசனமாக எண்ணி கூட்ட வேண்டும். என்னுடன் இணைந்து நீங்களும் இந்த பிரசனத்தை எழுதுங்கள். பார்ப்போம். ஒரு மாம்பழத்தின் நிறை எவ்வளவு? 1 kg 450 g. அதே போல இரண்டாவது மாம்பழத்தின் நிறை 1 kg 600 g, அதாவது 600 என்று சொல்வோம். 600 g. ஆகவே இரண்டு மாம்பழங்களின் மொத்த நிறை எவ்வளவு? 450 g. காணப்படுகின்ற பூஜ்யத்துடன் 600 என்ற கிராமில் காணப்படுகின்ற பூஜ்யத்தை கூட்டுகின்றோம். பூஜ்யத்துடன் பூஜ்யத்தை கூட்டினால் பூஜ்யம். அதே போல 10 × 5 என்ற இலக்கம் இருக்கின்றது. அதே போல இரண்டாவது இலக்கத்தில் 10 × 0 என்று இருக்கின்றது. ஆகவே 5 பூஜ்யத்தை கூட்டினால் 5. அடுத்ததாக 100 உள்ள இலக்கத்தில் 4 என்று இருக்கின்றது. இரண்டாவது இலக்கத்தில் 6 என்று இருக்கிறது. ஆகவே 4 × 6 கூட்டினால் 10. 10 என்பதற்கு நாங்கள் 0 என்பதை அங்கு இட்டு மிகுதியாக உள்ள அந்த 1 நாங்கள் கிலோகிராம் என்ற பகுதிக்கு கொண்டு செல்கின்றோம். ஆகவே கிலோகிராம் என்ற பகுதியிலே 1 kg, அதே போல இரண்டாவது மாங்காயான அதுவும் 1 kg. ஆகவே 1 × 1 கூட்டினால் 2. நாங்கள் ஏற்கனவே கிராம் என்ற பகுதியிலிருந்து 1 இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த 1 சேர்த்தால் மொத்தமாக 3. ஆகவே 3 kg 50 g என்பதே இங்கே மொத்த மாம்பழங்களின் அல்லது இரண்டு மாம்பழங்களின் மொத்த நிறையாகும். என்ன பிள்ளைகளே, கிலோகிராம் கிராம் அளவுகளை உள்ளடக்கிய கூட்டல் பிரச்சனம் நன்கு விளங்கியிருக்கின்றதுதானே? விளங்கியிருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இனி நாம் மாணவர்களே, கிலோகிராம் கிராம் அளவுகளை அடங்கிய எளிய கழித்தல் பிரச்சனைகளை தீர்க்கும் முறைகளை பார்ப்போமா? ஆம், நான் வாசிக்கும் பிரச்சனத்தை நன்கு செவிமடுத்து கிரகித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. முடியும் என்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் குறித்து வைத்துக் கூடிய வகையிலே நான் மெதுவாக சொல்லுகின்றேன். வினா, 5 kg 500 g பால்மா அடங்கியிருந்த ஒரு பையிலிருந்து 3 kg 800 g என்பதை நாங்கள் 800 என்று எழுத வேண்டும் மாணவர்களே. ஆகவே 3 kg 800 g பால்மா விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை செய்யப்பட்ட பின்னர் பையில் எஞ்சியிருந்த பால்மாவின் அளவு எவ்வளவு? அதாவது 5 kg 500 g பால்மா அடங்கியிருந்த ஒரு பையிலிருந்து 3 kg 800 g பால்மா விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை செய்யப்பட்ட பின்னர் பையில் எஞ்சியிருந்த பால்மாவின் அளவு எவ்வளவு? நாங்கள் எஞ்சி இருந்த என்ற சொல்லை பார்க்க வேண்டும். இந்த பிரச்சினத்தில் பார்த்தால் அது கழித்தலுடன் தொடர்பட்ட பிரச்சினம். இப்பொழுது எழுதுங்கள் பார்ப்போம். பையில் அடங்கியிருந்த பால்மா எவ்வளவு? 5 kg 500 g. விற்பனை செய்யப்பட்ட பால்மா 3 kg 800 g. ஆகவே இந்த பிரச்சினத்தை நாங்கள் இப்பொழுது கழிக்கப் போகின்றோம். கிராமுக்குரிய அதே குறியீடை இடுகின்றோம். ஜி. அடுத்ததாக 500 என்பதில் இறுதியாக காணப்படுகின்ற பூஜ்ஜியத்திலிருந்து 800 என்ற இலக்கத்தில் காணப்படும் இறுதியாக காணப்படும் பூஜ்ஜியம், அதாவது 1 காணப்படுகின்ற பூஜ்ஜியத்துடன் பூஜ்ஜியத்தை கழித்தால் 0. அதே போல 10 காணப்படுகின்ற பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தால் 0. அதே போல 100 காணப்படுகின்ற 5 என்ற இலக்கத்திலிருந்து இரண்டாவது இலக்கத்தில் 100 காணப்படுகின்ற 8 என்ற இலக்கத்தை கழிக்க முற்படுகின்றோம். இப்பொழுது நாங்கள் கிலோகிராம் என்ற பகுதியிலிருந்து 1 நாங்கள் இங்கே கொண்டு வர வேண்டும். ஆகவே கிலோகிராம் என்ற பகுதியில் முதல் இலக்கத்தில் 5 என்று காணப்படுகின்றது. அதனை நாங்கள் கிராம் பகுதிக்கு அந்த 5 1 கொண்டு வருகின்றோம். ஆகவே கிராம் பகுதியில் ஏற்கனவே 5 என்ற இலக்கம், அதாவது 500 என்ற இலக்கத்தில் உள்ள 5 என்ற இலக்கம் இருக்கின்றது. ஆகவே கொண்டு வந்த பின் அது 15 மாறுகின்றது. ஆகவே 15 8 நாங்கள் கழித்தால் விடை 7, மிகுதியாக இருப்பது 7. ஆகவே அதனை நாங்கள் கிராம் என்ற பகுதியில் கீழே இடுகின்றோம். 7. மீதமாக இங்கு கிலோகிராம் என்ற பகுதியில் முதலாவது இலக்கத்தில் 5 என்பது இருக்கின்றது. 5 1 நாங்கள் கிராம் பகுதிக்கு கொண்டு சென்று விட்டோம். இப்பொழுது 4 என்ற இலக்கம், அதாவது 4 kg மாத்திரம் இங்கே காணப்படுகின்றது. 4 kg என்பதிலிருந்து 3 kg என்ற இலக்கத்தை கழிக்கின்றோம். ஆகவே 4 சென்று விட்டால் மிகுதியாக இருப்பது 1. ஆகவே பையில் அடங்கியிருந்த பால்மாவின் நிறையிலிருந்து விற்பனை செய்யப்பட்ட பால்மாவின் நிறையை கழித்தால் எஞ்சி இருப்பது 1 kg 700 g. அதாவது 1 கிலோகிராம் 700 கிராம் ஆகும். பிள்ளைகளே, இங்கு மொத்த பால்மாவின் நிறையிலிருந்து விற்பனை செய்யப்பட்ட பால்மாவின் நிறையை கழித்தால் எஞ்சியிருந்த பால்மாவின் நிறையை பெற முடியும். ஆகவே பையில் இருந்த பால்மாவின், அதாவது பையில் எஞ்சியிருந்த பால்மாவின் நிறை 1 கிலோகிராம் 700 கிராம் ஆகும். பிள்ளைகளே, என்ன பிள்ளைகளே, மேலும் ஒரு பிரசனத்தை பார்ப்போமா? நன்கு செவிமடுத்து கிரகித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வினா எழுதுங்கள், பார்ப்போம். நான் இந்த பிரசனத்தை உங்களிடம் வைக்கின்றேன், நீங்கள் தீருங்கள். 2 கிலோகிராம் 100 கிராம் நிறையுள்ள ஒரு தர்பூசணி பழமும் 1 கிலோகிராம் 850 கிராம் நிறையுள்ள மற்றொரு தர்பூசணி பழமும் உள்ளன. இந்த 2 தர்பூசணி பழங்களின் நிறைகளுக்கிடையிலான வித்தியாசம் எவ்வளவு? வினாவை மீண்டும் வாசிக்கின்றேன், கேளுங்கள் மாணவர்களே. நான் கூறுகின்றேன், எழுதுங்கள். 2 கிலோகிராம் 100 கிராம் நிறையுள்ள 1 தர்பூசணி பழமும் 1 கிலோகிராம் 850 கிராம் நிறையுள்ள மற்றொரு தர்பூசணி பழமும் உள்ளன. இந்த 2 தர்பூசணி பழங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? மாணவர்களே, நான் ஏற்கனவே எங்களுடைய கடந்த பாடல்களிலே குறிப்பிட்டிருக்கின்றேன், எஞ்சியிருந்த அல்லது 2க்கிடையிலான வித்தியாசம் எவ்வளவு போன்ற பிரசின கேள்விகள் வரும்பொழுது அதை நாங்கள் கழித்தலுடன் தொடர்புபட்ட பிரசினமாக எண்ணி தீர்க்க முற்படும் பொழுதே அதில் சரியான விடயங்களால் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கே நாங்கள் கழித்தல் பிரச்சனையுடன் தொடர்பட்ட வகையிலே இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்கப் போகின்றோம். 2 கிலோகிராம் 100 கிராம் நிறையுள்ள 1 தர்பூசணி பழமும் 1 கிலோகிராம் 850 கிராம் நிறையுள்ள மற்றொரு தர்பூசணி பழமும் உள்ளன. இந்த 2 தர்பூசணி பழங்களின் நிறைகளுக்கிடையிலான வித்தியாசம் எவ்வளவு? பாருங்கள், பிரச்சனையை தீர்க்கும் விதத்தை இப்பொழுது அவதானிப்போமா? எங்கே என்னுடைய அன்பு மாணவர்களே, நீங்கள் தீருங்கள், பார்ப்போம். நான் கூறுகின்றேன், அதே அமைப்பில் உங்களுடைய வினாவும் அமைந்திருக்கும் என பாருங்கள். முதல் வரியில் நாங்கள் எழுதுகிறோம், 1 தர்பூசணி பழத்தின் நிறை எவ்வளவு? அதாவது நாங்கள் இதனை அவதானிக்க வேண்டும் மாணவர்களே, கழித்தல் என்ற பிரச்சனம் நாங்கள் செய்யும் பொழுது முதலில் பெரிய இலக்கத்திலிருந்தான் சிறிய இலக்கத்தை கழிக்க வேண்டும் என. அப்படியானால் இங்கே பாருங்கள், பெரிய இலக்கம் எவ்வளவு? 2 கிலோகிராம் 100 கிராம். அதே போல சிறிய இலக்கம் 1 கிலோகிராம் 850 கிராம். ஆகவே பெரிய இலக்கத்திலிருந்து சிறியதை கழிக்கப் போகின்றோம். பாருங்கள், 1 தர்பூசணி பழத்தின் நிறை எவ்வளவு? 2 கிலோகிராம் 100 கிராம். அதாவது 1 தர்பூசணி பழத்தின், அதாவது பெரிய தர்பூசணி பழத்தின் நிறை 2 கிலோகிராம் 100 கிராம். மற்றும் 1 தர்பூசணி பழத்தின் நிறை எவ்வளவு? 1 கிலோகிராம் 850 கிராம். ஆகவே நாங்கள் பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கத்தை கழிக்கப் போகின்றோம். கழியுங்கள், பார்ப்போம். கிராம் என்ற அந்த குறியீடு கீழே இடப்படுகின்றது. இறுதியாக உள்ள 1னிடமுள்ள இலக்கத்தில் 0, 2 இலக்கங்களிலும் 0 காணப்படுகின்றன. ஆகவே 0த்திலிருந்து 0த்தை கழித்தால் 0. அதே போல 10னிடம் 1வது இலக்கத்தில் 0ம் 2வது இலக்கத்தில் 5ம் காணப்படுகின்றது. ஆகவே 0த்திலிருந்து 5ஐ எங்களால் கழிக்க முடியாது. ஆகவே நாங்கள் 100னிடமுள்ள 1லிருந்து 1ஐ கொண்டு செல்கின்றோம். கொண்டு சென்றால் 10, 10லிருந்து 5ஐ கழித்தால் விடை 5. அதே போல இங்கே 0 என்பது இருக்கும். அதாவது 100னிடமுள்ள 1லிருந்து 1ஐ கொண்டு சென்று விட்டோம் 10னிடம். ஆகவே அங்கே 0 காணப்படுகின்றது. 100னிடம் உள்ள அந்த 0த்திடம் கிலோகிராம் பகுதியிலிருந்து 1ஐ கொண்டு செல்கின்றோம். அப்பொழுது அங்கே 10 என்பது இருக்கின்றது. பாருங்கள், 10 என்பது இருக்கின்றது. 10லிருந்து 8ஐ கழித்தால் 2. இங்கே கிலோகிராம் என்ற பகுதியில் 2 இருக்கின்றன. 2லிருந்து நாங்கள் 1ஐ கொண்டு சென்று விட்டோம். ஆகவே 1 கிலோகிராம் என்ற 1வது இலக்கத்தில் காணப்படுகின்றது. 2வது இலக்கத்திலும் 1 கிலோகிராம் காணப்படுகின்றது. ஆகவே 1 கிலோகிராமிலிருந்து 1 கிலோகிராமை கழித்தால் அங்கே 0 விடை வருகின்றது. ஆகவே இங்கே 2 கிலோகிராம் நூறு கிராம் உள்ள தர்பூசணி பழத்திலிருந்து மற்றொரு தர்பூசணி பழமான ஒரு கிலோகிராம் 850 கிராம் உள்ள தர்பூசணி பழத்தை கழித்தால் அங்கே காண மிகுதியாக காணப்படுவது 250 கிராம். ஆகவே இரண்டு தர்பூசணிகள் பழங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் 250 கிராம். என்ன மாணவர்களே, விளங்குகின்றதுதானே? பாருங்கள், முதல் தர்பூசணியின் நிறை 2 கிலோகிராம் 100 கிராம், இரண்டாவது தர்பூசணியின் நிறை 1 கிலோகிராம் 850 கிராம். ஆகவே இங்கே முதலாவது பெரிய தர்பூசணியிலிருந்து சிறிய தர்பூசணியை கழிக்கின்றோம். கழித்து பாருங்கள், 2 கிலோகிராம் 100 கிராமிலிருந்து 1 கிலோகிராம் 850 கழித்தால் மிகுதியாக 250 கிராம் மாத்திரமே விடையாக வருகின்றது. ஆகவே இரண்டு பழங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் 250 கிராம். இவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பிள்ளைகளே. இங்கு நிறை கூடிய தர்பூசணி பழத்தின் நிறையிலிருந்து நிறை குறைந்த தர்பூசணி பழத்தின் நிறையை கழித்திருக்கின்றோம். இரண்டு பழங்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை எங்களால் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்ன மாணவர்களே, நாங்கள் எங்களுடைய பாட அலகின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய பாட அலகில் நாங்கள் நிறைகளை அளத்தல் தொடர்பான பாட அலகை கற்றிருக்கின்றோம். இந்த பாட அலகிலே நிறைகளை அளக்கும் ஆரம்பகால முறைகள் என்றால் என்ன, அதே போல அதன் செயற்பாடுகள் எவ்வாறு விரிவடைந்து இன்று நிறைகளை அளக்கும் கருவிகளில் பரிணாமம் பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் தட்டுத்தராசு, விற்றராசு, சமையலறை தராசு, லத்தரியல் தராசு, நிலத்தராசு என்ற வகையிலே நிறைகளை அளக்கும் கருவிகளை கற்றிருந்தோம். இந்த கருவிகளுடைய பயன்பாடுகளும் பயன்படுத்தப்படும் இடங்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போல நிறைகளை அளக்கும் குறியீடுகளாக காணப்படுகின்ற கிலோவை அளக்கும் குறியீடு கேஜி என்றும், கிராமை அளக்கும் குறியீடு ஜி என்றும் கற்றிருந்தோம். அதாவது இது இந்த இரண்டு குறியீடுகளுமே ஆங்கில சிறிய எழுக்கமாக காணப்படுகின்ற ஆங்கில சிம்பிள் எழுத்து என்று சொல்லப்படுகின்ற எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தோம். அதே போல கிலோகிராம் கிராம்களை பயன்படுத்தி காணப்படுகின்ற அல்லது எங்களுடைய பரீட்சைகளிலே எதிர்நோக்கப்படுகின்ற வினாக்கள் தொடர்பாகவும் நாங்கள் இங்கே அறிந்திருந்தோம். அதாவது கூட்டல் பிரச்சினங்கள், கழித்தல் பிரச்சினங்கள் என்பவற்றை நாங்கள் இங்கே அறிந்திருந்தோம். அத்துடன் ஒரு கிலோகிராமில் எத்தனை கிராம்கள் காணப்படுகின்றன, அதே போல கிலோகிராம்களை நாங்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் என்பதை தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் பார்த்திருந்தோம். எனவே என்னுடைய அன்பு மாணவர்களுக்கு இந்த பாடம் இலகுவாக விளங்கி இருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஆகவே இந்த பாடத்தை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாடம் தொடர்பான மேலதிக பயிற்சிகள் உங்களுடைய தரம் 5 கணித புத்தகத்தின் 70 பக்கம் காணப்படுகின்ற நிறைகளை அளத்தல் என்ற முதலாவது பகுதி காணப்படுகின்றது. அதில் பல்வேறு பயிற்சிகள் காணப்படுகின்றன. அதாவது அந்த பயிற்சிகளையும் எங்களுடைய அன்பு மாணவர்கள் வீட்டில் இருக்கும் காலப்பகுதியில் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அதாவது இங்கே காணப்படுகின்ற விடைகளை எழுதுக என காணப்படுகின்ற பிரசினங்களை நீங்கள் உங்களுடைய இந்த கணித புத்தகத்திலே செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்ததாக காணப்படுகின்ற வசனங்களை எழுதி தீர்க்க என்று காணப்படுகின்ற அந்த வசன கணக்குகளை பிரசினங்களை நீங்கள் கட்டாயம் உங்களுடைய பயிற்சி கோப்பியில் உங்களுடைய அதாவது எங்களுடைய உவா சமூக வானொலி கல்வி நிகழ்ச்சி தொடர்பான பயிற்சி கோப்பி ஒன்று உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பயிற்சி கோப்பிகளில் இந்த பிரச்சனைகளை எழுதி எங்களுடைய நாங்கள் இப்பொழுது எப்படி பிரச்சனம் செய்வது என்று நாங்கள் படிப்படியாக எழுதி பார்த்தோம். அதுபோல ஒவ்வொரு வினாவையும் நீங்கள் படிப்படியாக எழுதி உங்களுடைய பயிற்சியை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. பின்னர் உங்களுடைய வகுப்பாசிரியரை சந்திக்கும் போது இந்த பயிற்சிகளை உங்களுடைய வகுப்பாசிரியரிடம் கொடுக்கும்போது அவர் திருத்தி உங்களுக்கு வழங்குவார் என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பை நான் முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன் மாணவர்களே. இறுதியாக உங்களுக்கு ஒரு பயிற்சியை வழங்கி அந்த பயிற்சிக்குரிய விடையை நீங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கமான 077 850 அதாவது 077 880 4547 எனும் இலக்கத்துக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மாணவர்களே. இதோ வினாவை நான் இப்பொழுது கூறுகின்றேன். ஒரு கிலோகிராம் 750 கிராமில் எத்தனை 250 கிராம்கள் உள்ளன? என்ற முதலாவது கேள்வியை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். அதாவது, ஒரு கிலோகிராம் 750 கிராமில் எத்தனை 250 கிராம்கள் உள்ளன? மீண்டும் கூறுகின்றேன் மாணவர்களே, ஒரு கிலோகிராம் 750 கிராமில் எத்தனை 250 கிராம்கள் உள்ளன என்ற விடையை என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு பதிவிடுங்கள் மாணவர்களே. மீண்டும் இலக்கத்தை கூறுகின்றேன், 077 88 045 47 என்னும் இலக்கத்துக்கு உங்களுடைய விடையை அனுப்பி வையுங்கள் மாணவர்களே. அன்பு மாணவர்களே, உங்களுடைய பரீட்சை எவ்வாறாயினும் இவ்வருடம் கட்டாயம் நடக்கும். ஆகவே தயவு செய்து நீங்கள் வீட்டில் இருக்கின்ற காலப்பகுதியை மிகவும் பிரயோசனமான பகுதியாக நினைத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. உங்களுடைய வாய்ப்பாடு மற்றும் ஏனைய பயிற்சிகளையும், உங்களுடைய புத்தகங்கள் இருக்கும் பயிற்சிகளை நீங்கள் முடிந்த அளவு செய்து பாடமாக்க வேண்டிய விடயங்களை பாடமாக்கி உங்களை தரமான கற்கும் எதிர்கால சந்ததியாக உருவாகக்கூடிய வகையிலே உங்களை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே என்று கூறி இன்றைய பாட அழகிலிருந்து விடைபெறும் நான் மகாமுனி திபாகரன், பகபுத்தலை இளமூன்று தமிழ் வித்தியாலயத்துடைய ஆசிரியர். மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திப்போம் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.